சிவகங்கை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் நல்லூர் தமிழ்நாடு விதை சேமிப்பாளர்கள் கூட்டமைப்பு விதை தீவு திருமதி பிரியா ராஜ் நாராயணன் அவர்கள் வெண்டைக்காய் ரகங்களும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவு உற்பத்தியும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அம்மா.
வணக்கம்ங்க.
வெண்டைக்காய் சாப்பிட்டால் கணக்கு நன்றாக வரும் என்பார்கள். கணக்கு வருகிறதோ இல்லையோ, ஏராளமான சத்துக்களை வாரி வழங்கும் இயற்கையின் கொடை வெண்டைக்காய் என்றே சொல்லலாம். வெண்டைக்காயின் பூர்வீகம் எத்தியோப்பியா, அங்கிருந்து அரேபியா, நைல் நதிக்கரை வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தது. இன்று தமிழகத்தில் அதிகம் விளையும் காய்கறிகளில் ஒன்றாகிவிட்டது இந்த வெண்டைக்காய். வாயோ வெண்டைக்காய், கையோ கருணைக்கிழங்கு என்று ஒரு பழமொழி உண்டு. வெண்டைக்காயை போல வளவளவென்று பேசி கருணை கிழங்கை போல எரிச்சலூட்டும்படி நடப்பவர்களை வேடிக்கையாக குறிப்பிடுகிறது இந்த பழமொழி. வெண்டைக்காய் வளவளப்பானது மட்டுமல்ல, பல்வேறு நோய்களை தீர்க்கும் அற்புத மருத்துவத்தன்மை நிறைந்தது என்றே சொல்லலாம். அத்தகைய சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வெண்டைக்காய் ரகங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களம்மா.
பொதுவா நம்ம மார்க்கெட்ல பாக்குறது பாத்தீங்கன்னா பச்சை நிற வெண்டைக்காய அதிகமாக பாப்பாங்க, அவ்வளவுதான் பாத்திருக்க முடியும். ஆனா வெண்டைக்காயில நிறைய ரகங்கள் வந்து இருக்குங்க. அது எப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மண் சார்ந்த ரகங்கள் நிறைய இருக்குதுங்க. மானாவாரி நிறங்கள்ல விளையக்கூடிய நிறைய வெண்டை ரகங்கள் இருக்கு. சொனை வெண்டை, முள் வெண்டை, இதெல்லாம் மானாவாரி சாயங்கள்ல நிறைய பயிரிடப்படுறது. விருதுநகர் மாவட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் வந்து ஜாஸ்தியாவே பயிரிடப்படுது. பருத்தி காட்டுகள்ல தானே கூட விதைகள் முன்னாடி விழுந்ததே விழுந்து அந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப முளைச்சி வருது. அவங்க வீட்டு தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி தற்சார்பா வாழ்றதுக்காகவும் அதெல்லாம் அங்க உற்பத்தி பண்ணுது. அது மீறி வர்றத விற்பனைக்கும் அவங்க கொண்டுட்டு வராங்க. இது மானாவாரி நிலங்கள்ல நிச்சய இடங்கள்ல எல்லாம் இரவ பாய்ச்சல் தண்ணி பாய்ச்சி வெண்டைக்காய் சாகுபடி நடக்குது. அதுல அதிகப்படியா 5 பட்டை வரக்கூடிய அந்த பச்சை வெண்டைக்காய மட்டும்தான் எல்லாருமே பாக்குறாங்க. அது மட்டும் தான் நீங்க புழக்கத்துல இருந்துட்டு இருக்குது. நிறைய ரகங்கள் வளப்பொழிந்து போயிடுச்சுங்க. இப்போ வெண்டைக்காயிலேயே இதுவரைக்கும் நாங்க மீட்டெடுத்து உற்பத்தி பண்ணி பரவலாக்கம் பண்ற ரகங்கள்ல மொத்தம் 44 ரகங்கள் இருக்குதுங்க வெண்டைக்காயில. ஒவ்வொரு வெண்டைக்காய் ரகத்திலையும் அதனுடைய நிறம், பட்டைகள், இலை அமைப்பு, அதனுடைய தண்டு காம்பு பகுதியினுடைய நிறம், இப்படி பூக்களின் நிறம், இப்படி எல்லாத்துலயுமே வித்தியாசங்கள் இருக்கும். வெண்டைக்காயினுடைய விதைகளை வைத்தே இவ்வளவு மாதங்கள் காய்க்கக்கூடியதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இதுலயே புழக்கத்துல இதுவே புழங்கிட்டு இருக்கும் போது தாராளமா நம்மளாலேயே அதை கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய ரேகைகளை வச்சு நிறைய குறிப்புகள் வந்து எடுத்துக்க முடியுங்க. இப்ப இந்த இவ்வளவு ரகங்கள் இருக்குதுன்னா இதை நம்ம காப்பாத்திட்டு வர்றோம் அப்படிங்கிற பட்சத்துல புழக்கத்துல இல்லாம வளக்கொழிந்து போயிருக்கிற ரகங்கள் தான் இதுல ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அத மண் சார்ந்த நம்மளுடைய ரகமா அதை வந்து நம்ம முத கவனிக்கணும். அப்போ அதுக்குதான் நான் எல்லா விவசாயிகளுக்குமே சொல்றது, வீட்டு தோட்டம்ங்கிற ஆய்வு கூட கட்டாயம் வச்சுக்கணும். இன்னைக்கு எந்த ரகமுமே இல்லாம இருக்கு இல்லையா, அந்த சூழல்ல இந்த வெண்டைக்காய் ரகங்களை போட்டு பார்க்கணும். எந்த ரகம் நமக்கு கிடைக்குதோ நம்ம மண்ணுல போட்டு பார்க்கும் போது எந்த ரகம் நல்லா காப்போடு இருக்குதோ, நோய் எதிர்ப்பு சக்தியோடு வருதோ, அந்த மரபு வெண்டைக்காய் ரகத்தை நம்ம மண் சார்ந்த ரகமா தேர்ந்தெடுத்து நம்ம பயிர் பண்ணலாங்க. அப்படி பண்ணும் பொழுது ஒவ்வொரு ரகத்திலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா. எப்படி வகைப்படுத்துறதுன்னா பட்டைகள் வச்சு வகைப்படுத்தலாம். ஒவ்வொன்றிலையும் 5 பட்டையில ஆரம்பிச்சு 6 பட்டை, 8 பட்டை, 9 பட்டை, 10 பட்டை வரைக்கும் இருக்கும். சகப்பு வெண்டை இருக்கு, இருநிற வெண்டைகள் இருக்கு, முழுசும் அடர் பச்சை வெண்டை, உருட்டு வெண்டை, அந்த உருட்டுலயே சகப்பு உருட்டு வெண்டைகள் இருக்கும். பருமன் வெண்டைகள்லயும் பல ரகங்கள் இருக்குது. பருமன்ல பட்டையிலே வித்தியாசங்கள் இருக்கும். அதுக்கப்புறமா அடர் சிகப்புன்னு சொல்லிட்டு பர்கண்டி வெண்டைன்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த ரகங்கள் இருக்கு. இதுல ரொம்ப ஸ்பெஷலா சொல்ல போனா காஃபி வெண்டைன்னு ஒரு வெண்டை ரகமும் இதுல இருக்குதுங்க. பொதுவா வெண்டைக்காயில இருக்கிற விதைகளை நம்ம முன்னோர்கள் காஃபி போட்டு குடிக்கிறதுக்காக எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க.
மிகவும் அருமையாக சொன்னீர்கள். நீங்கள் குறிப்பிடும் பொழுது காஃபி வெண்டை என்று ஒரு ரகத்தை குறிப்பிட்டீர்கள். அதில் காஃபி போட்டு குடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உணவு முறையிலே வெண்டைக்காயை பல்வேறு விதமாக பயன்படுத்தி கொண்டிருக்க வேளையிலும் நீங்கள் குறிப்பிட்ட காஃபி முறை எவ்வாறு தயார் செய்வது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்களம்மா.
கண்டிப்பா. இப்போ வெண்டைக்காயினுடைய விதைகளை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அப்ப எல்லாம் பால் காஃபி எல்லாம் போட்டு குடிக்கிறது கிடையாதுங்க, இந்த மாதிரி தேநீர்கள் தான் குடிச்சுப்பாங்க. வெண்டை விதைகளை லேசா வறுத்துட்டு நொறுக்கி பவுடர் ஆக்கிட்டோம்னா இப்போ இருக்கிற காஃபியினுடைய வாடை எப்படி இருக்குதோ அதே வாடை அதுல அடிக்குங்க. எல்லா வெண்டைக்காயிலயுமே வெண்டைக்காய் விதைகளிலுமே அப்படி செய்யலாம், அந்த வாசனை அப்படியே இருக்கும். தண்ணி கொதிக்க வச்சு இந்த வெண்டைக்காய் விதைய வந்து பவுடர் பண்ணினது அதுக்குள்ள போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுல நாட்டு சர்க்கரையை போட்டு குடிச்சா அவ்வளவு நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூடங்க. இந்த சூழல்ல அந்த வெண்டைக்காய சமையலுக்கும் நம்ம பயன்படுத்த முடியுது. ஸ்பெஷலான வெண்டை ரகங்கள் இருக்குது, அதிகல் காஃபி ஒக்ரா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய அந்த ரகம் உண்டு. பட்டைன்னு பாத்தீங்கன்னா 9-10 பட்டைகள் அந்த வெண்டைக்காயில வந்துட்டு வரும். மடிப்பு நல்லா விழுகும், பள்ளம் மேடு நல்லா தெரியும். நமக்கு எப்படி பீர்க்கங்காயில மடிப்பு விழுகுதோ அந்த மாதிரி இந்த வெண்டைக்காயில மடிப்பு விழுகும். அரை அடி வரைக்கும் நீளமும் வரும், காயும் நல்லா பருமனா இருக்கும். வெண்டை விதையை பொடியாக்கி தேநீருக்கு மட்டும் பயன்படுத்துறது மட்டும் கிடையாதுங்க, இத சமையல்லையும் நம்ம பயன்படுத்தலாம். குழம்போ பொயிலோ எது பண்ணினாலுமே மற்ற ரகத்தை விட இது சுவை கூடுதலாகவே இந்த ரகம் இருக்கும். பார்த்த உடனேயே எளிதா கண்டுபிடிச்சிடலாம் இது காஃபி வெண்டைங்கிறத கண்டுபிடிக்க நம்மளால முடியுங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் விதைகளை அதே மாதிரி லேசா வறுத்து பவுடர் பண்ணிட்டா அதே வாசனை இதுல வரும், கொஞ்சம் தூக்கலா இருக்கும். மற்ற வெண்டை ரகத்தினுடைய விதைகளை விட காஃபிக்குன்னே ஸ்பெஷலான வெண்டையில அப்படி உண்டுங்க, இது மாதிரி பயன்படுத்தலாங்க. இது தவிர வெண்டைக்காயில சாகுபடி பண்ணி மிச்சம் ஆகுறது எல்லாமே இப்ப விற்பனைக்கு காய்களா ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்க முடியுது. மிச்சம் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த வெண்டைக்காய்களை பல விதமாக மதிப்பு கூட்டலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது மதிப்பு கூட்டுறதுன்னா வெண்டைக்காய் வத்தல் வெண்டி வத்தல் போடுறதுதான் பொதுவா எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நான் அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பணி நிமித்தமா நான் சிங்கப்பூர் போயிருக்கும் பொழுது அங்க நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தகவல் என்னன்னா, அங்க ஒரு சில பாக்கெட்ஸ் வந்து பார்த்தேன், ஒக்ரா பவுடர்னு சொல்லி இருந்தது. அது எப்படின்னா முத்திய, அதாவது வெண்டைக்காய் சரியான பருவம் பறிக்க தவறிட்டா ஒரு நாள் முத்தி போயிடும். அந்த வெண்டைக்காய் எல்லாமே விதைக்கு நம்ம விட்டோம்னா காப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி முத்தும் போது அந்த வெண்டைக்காய கத்திரிச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு காய போட்டுறணும், வெயில்ல காய போட்டு அத பவுடர் ஆக்கி குழம்புகள்ல எல்லாம் பயன்படுத்துறாங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்காக இந்த பொடிய அதுல பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது சுவையும் நல்லா இருக்கும், அந்த கொலகொலப்பு தன்மை அதிகமா கிடைக்குது அப்படிங்கிற தகவல் நான் அங்க போகும் பொழுது நம்ம தமிழ்நாட்டு காரவங்க வச்சிருக்கிற ஒரு ஹோட்டல்ல நான் இந்த தகவல தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த பொடியை எப்படி பயன்படுத்துறாங்கிறது. அப்போ அத நான் இங்க வந்து வீட்டுல அதே மாதிரி செய்து பார்த்தேன், ரொம்ப அருமையாவும் இருக்கு. இத கூட நம்ம வத்தல்களாக காய வச்சு வத்தலாவே நான் அனுப்பலாம், தேவைப்படும் பொழுது அவங்கவங்க மிக்சியில போட்டு பொடியாக்கி கூட பயன்படுத்திக்கலாம். பொடியாவும் மதிப்பு கூட்டலாம். இட்லி பொடி எல்லாம் தயார் பண்ற மாதிரி இந்த வெண்டைக்காயை காய வச்சு அதுல இட்லி பொடி தயார் பண்ற மாதிரி பொடியும் இதுல வந்து செய்யலாம். லேசா வறுத்தெடுத்து அப்படி பொடியாவும் தயார் பண்ணி செய்யலாம். இப்படி மதிப்பு கூட்டல்கள் இதுல நிறைய செய்யலாங்க. அதிகமான விதைகள் கிடைக்கும் பட்சத்துல மீதிப்படுற விதைகளையும் நம்ம பவுடர் ஆகி காஃபிக்கு பதிலாகவும் பயன்படுத்த முடியுதுங்க. வெண்டைக்காய்கள்ல முக்கியமா அதுக்கு சிறப்பு பெற்றது இந்த காஃபி வெண்டை.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்கம்மா. நேயர்களுக்காக காபி செய்து எவ்வாறு குடிப்பது அதை பற்றி உங்களுடைய செய்முறை விளக்கத்தை சொல்லுங்களம்மா.
வெண்டைக்காய் வந்து முத்த விட்டுறணும், நல்லா முத்த விட்டு நெத்த ஆக்கிடணும். அந்த வெண்டைக்காய விதைக்கு நம்ம அப்படித்தான் எடுக்கிறது உண்டு. அதே மாதிரி முத்த விட்டுட்டு அந்த முத்த விட்டதெல்லாம் எடுத்துக்கணும். பொதுவா நல்லதா ஒரு நடுநிலையில 2-3 அறுவடை முடிச்சுட்டு மூணாவதா ஒரு அறுவடை தயாராகும் போது அந்த மாதிரி முத்த விடுறத நம்ம விதைகளுக்காக பயன்படுத்தலாம். ஏன்னா இது எல்லாமே மரபு ரகங்கள், வேற ரகங்கள் கிடையாது, இது முழுக்க முழுக்க மரபு ரகம் தான். அப்ப அது விதைகளுக்காக எடுத்துக்கலாம். அந்த நல்ல விதைகளை வந்து நம்ம காஃபிக்காக சூழல்ல கடைசியா சில காய்கள்லாம் பறிக்காமல் ஏதோ விட்டு போயிடுச்சுன்னா அது பூராமே முத்தி போய் இருக்கும். பட் விதை அவ்வளவு சிறப்பா இருக்காது, முளைப்புக்கு வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது. மித்தபடி விதை நல்லா தான் இருக்கும், முளைப்புக்கு தான் ஆகாம இருக்கும். அப்படிப்பட்ட விதைகளை எல்லாம் கடைசியா வரக்கூடிய விதைகளை எல்லாமே எடுத்து காஃபிக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த விதைகளை நெத்தானதுக்கு அப்புறம் அதை உரிச்சு அந்த தொலியெல்லாம் நீக்கப்பட்டு விதைகளை மட்டும் பிரித்து எடுத்து அதை நம்ம வானல்ல போட்டு லேசா வறுத்துக்கணும். நல்லா வறுக்கணும்ன்ற நல்லா ஓரளவுக்கு வறுத்துட்டு அதை மிக்சியில வந்து பொடி பண்ணிக்கலாம், பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பொடி தான் அப்படியே காஃபி வாசனை அடிக்கும். அந்த பொடிய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி நம்ம கொதிக்க வச்சுட்டு ஒரு தேக்கரண்டி அதுல போட்டுட்டு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு வடிச்சிட்டு நாட்டு சர்க்கரை போட்டு குடிக்கலாம். சிலர் இத வந்து சூப்பு மாதிரி எல்லாம் குடிக்கிறதா வந்து தகவல் கிடைச்சது. இந்த மாதிரி நம்ம செய்து பார்க்கல, நம்ம புதுசு புதுசா நாம ட்ரை பண்ணி பாக்கலாங்க. இப்படி தேநீருக்கு பயன்படுத்திட்டு பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, காஃபி கொட்டையே பண்றாங்க இல்லைங்களா, காஃபி பவுடர் தயார் பண்றாங்க இல்லையா, தயார் பண்ணும் பொழுது இந்த விதைகளையும் வறுத்து அரைச்சு கூட போட்டும் செஞ்சாலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். சிகரி இல்லாத ஒரு காஃபி பவுடரை நம்ம வந்து அருந்துறதுக்கான வாய்ப்பு இந்த வெண்டைக்காயினுடைய விதைகளை வைத்து பயன்படுத்தும் பொழுது கிடைக்குதுங்க.
சரிங்கம்மா, இப்போ வந்து வெண்டைக்காயில பல்வேறு ரகங்கள் இருப்பதாக சொன்னீங்க. அனைத்து வெண்டை ரகங்களையுமே நாம் இந்த மாதிரியான உணவு உற்பத்திக்கு பயன்படுத்தலாமா, காஃபி வெண்டை ரகத்தில் மட்டும்தான் நாம் காஃபி தயார் செய்து சாப்பிடலாமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
வெண்டைக்காய் விதைய வந்து காஃபிக்காக பயன்படுத்துறது இந்த ஒரு வகையான வெண்டைக்காய் மட்டும் கிடையாதுங்க. எந்த வெண்டைக்காய் விதைய வேணும்னாலுமே இது மாதிரி நம்ம பொடியா தயார் பண்ணி காஃபிக்காக நம்ம வந்து பயன்படுத்த முடியுங்க. எல்லாத்துலயும் உண்டு. நான் சொன்ன இந்த அபியல்ஸ் காஃபி போகிற வந்து ஒரு தனி சிறப்பு, கொஞ்சம் கூடுதலான சுவை மனம் இருக்குதுங்க அதுல. அதுக்காக அது ஸ்பெஷலா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ரகமா தான் அது கருதுறோம். வெண்டைக்காய்கள்ல நிறைய இருக்கு இல்லையா, நான் பருமன் வெண்டை எல்லாம் சொன்ன அதெல்லாம் கொஞ்சம் குண்டா இருக்கும். இப்போ அந்த மாதிரி ரகங்கள்லாம் முழுசா போட்டு சமையல் பண்றதுக்கெல்லாம் குட்டையா பருமனா இருக்கும். இப்போ முழுசா கீறி உள்ள மசாலா ஸ்டஃப் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ற மாதிரி செய்யறது, இந்த மாதிரி சமையல்களுக்கெல்லாம் ஏற்றதா இருக்கும். வெண்டை ரகங்கள்ல நிறைய இருக்குதுன்னா அதுல பொரியலுக்குன்னு சில ரகம் நல்லா இருக்கும், சில ரகங்கள் புளிக்குழம்புக்கு நல்லா இருக்கும், சில ரகங்கள் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாம் பண்றாங்க இல்லையா, புளி சேர்க்காமல் பண்ற மாதிரி ஒரு டிஷ் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு சில வெண்டைக்காரங்கள். அதுல வந்து முள்ளு வெண்டைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சொனை வெண்டை முள்ளு வெண்டைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொதுவாகவே வெண்டையில லைட் லேசா சொனை இருக்கும், ஆனா சொனை வெண்டைன்னு சொல்லக்கூடிய வெண்டை கொஞ்சம் நல்லாவே சொனை நல்லா தெரியும். முள்ளு வெண்டைங்கிறது பாத்தீங்கன்னா நல்லா குத்தும், அந்த வெண்டைக்காயிலேயே கை வச்சோம்னா நல்லா குத்திரும் நம்ம கையிலேயே. அது ஸ்டெம் அந்த ரெண்டு பகுதிகள்லயுமே அந்த முள்ளு சுனை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வெண்டையெல்லாம் எடுத்துட்டு லேசா வானல்ல ஒரு அப்படி வதக்கிட்டு தான் குழம்புக்காக அது பயன்படுத்த முடியும். அப்படி வதக்கும் போது ரொம்பவே சாஃப்ட் ஆயிடும், கடினமா வந்து அது இருக்கவே இருக்காது. லேசா வதக்கும் போதே இந்த முள்ளு மாதிரி குத்துற மாதிரி இருக்கிறதுக்கு கூட மிருதுவாயிருது. இப்போ இப்படி எல்லாமே இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க, உணவுல வந்து எல்லா விதமாகவும் பயன்படுத்த முடியுதுங்க. சகப்பு வெண்டை இருக்குது. இன்னைக்கு ஒரு இயற்கை விவசாயியா நம்மளுடைய ரகங்கள் தனித்துவத்தோடு கொண்டு போகும்போது கஸ்டமருக்கு மத்தியில வாண்டடும் அதிகமாகவும் இருக்குங்க. அதனால அது மாதிரி ரகங்கள் எல்லாம் அதிகமா உற்பத்தி பண்ணி நம்ம சந்தைக்கு கொண்டுட்டு வந்து பழக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்தா நிறைய அழிவை நோக்கி போனதெல்லாம் அழிவை நோக்கி போகாம பாதுகாக்கப்படுங்க.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்கம்மா. பொதுவாக சந்தைகளில் நாம் பார்க்கும் பொழுது வெண்டைக்காயை பொறுத்தவரையில் ஒடித்து பார்த்து வாங்குவார்கள். இப்போ பல்வேறு ரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, பல்வேறு ரகங்களை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டறிவது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
இப்போ இந்த மரபு ரக வெண்டைக்காயில நீல நீளமா காய்க்கிற வெண்டைக்காய்கள் சில ரகம் எல்லாம் பின் காம்புகளை இப்படி ஒடிச்சு பார்த்தாலே ஈஸியா உடையும். ஆனா சில பருமன் ரக வெண்டைகள் இருக்கு இல்லையா, குட்டையா குண்டா இருக்கும், அதுல அப்படி உடைச்சு பார்க்கவே முடியாதுங்க. உடைச்சாலும் அவ்வளவு பெருசா உடையாது, ஆனா அதுல பறிப்பு முறை அதெல்லாம் சிரமப்படுற மாதிரி தோணும் நமக்கு. ஆனா லேசா அந்த வெண்டைக்காய் எப்படி அமுக்கி பார்த்தாலே கண்ணின் தன்மை இல்லாம லேசா ஸ்பஞ்சு மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்து அறுவடையும் பண்ணிக்கலாம். எடுக்கிறதும் அது மாதிரி பார்த்து நுகர்வோர்கள் கடையில எடுக்கும்போது அது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். ஏன்னா பருமன் வெண்டைகள்ல பின்பகுதியை வளைத்தோ உடைச்சோ பார்க்க முடியாது, அதுக்கு வந்து தோதாவே இருக்காதுங்க. பருமன் வெண்டைகளை இப்படிதான் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். அமைக்கி பாத்தீங்கன்னா சாஃப்ட்னஸ் இருக்கும், கடினத்தன்மை இல்லாம இதுவா இருக்கும், தொட்டு பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். நீல் நீளமா இருக்கிற ரகங்களை பின்னாடி உடச்சு பார்த்தாலே அதுவும் உடையும். உடைச்சோம்னா முத்தாம இருக்குதுன்னு அர்த்தம். ஒருவேளை முத்தி போயிடுச்சு வாங்கிறதோ இல்ல நம்ம வீட்டுல தோட்டங்கள்ல போடுறதுலயோ அப்படி முத்தி போயிருந்தது அப்படின்னா அந்த வெண்டைக்காயை பத்தி கவலையே பட வேண்டாம். பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா அதை உரிச்சு அதுக்குள்ள இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்து குழம்புல எல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. இல்ல இப்படி அப்படி ஒண்ணும் பண்ணலாம். இன்னொன்னு, முத்தின வெண்டைக்காய்களை காம்பு பகுதிகளை நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி காய வச்சு வத்தலாம். எதுவுமே வேக விடாமல் காய வச்சுட்டு அந்த வெண்டைக்காயை பொடியாக எடுத்து குழம்புகளுக்கு பயன்படுத்துறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்படி இதை செஞ்சுக்கலாங்க.
ரொம்பவே அருமையா சொன்னீங்கம்மா. இப்போ வந்து வீட்டு தோட்டம் அமைத்து வெண்டைக்காயை பராமரிக்கும் முறை, விதையை தேர்வு செய்யும் முறை, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா.
பொதுவா வெண்டைக்காயில நிறைய இந்த ஃபேன்சி ரகமா இருக்குங்க இல்லையா, குட்டையா வெவ்வேறு ஷேப்ல இருக்கிற வெண்டைக்காய் ரகங்களாம் வீட்டு தோட்டக்காரங்க ரொம்ப விரும்பி அழகுக்கே கூட அதை வைக்கலாங்க. அந்த மாதிரி நிறைய வைக்க முடியும். வீட்டு தோட்டத்துல நல்லா மக்கு குப்பை நிறைந்த மண்ணா இருந்தால் எப்பேற்பட்ட எந்த ஊர்லனாலும் இந்த எல்லா ரக வெண்டைக்காய்களும் மரபு ரகங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாவே வருங்க. எப்படி ஒரு குப்பை மேட்டுல யாருனுடைய பராமரிப்பும் இல்லாம எல்லா செடிகளுமே தானே நல்லா வர்றதை நம்ம பார்த்திருப்போம். பொதுவாகவே கீரைகள் பாவக்காய் இந்த மாதிரி ரகங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். யாரு எந்த தெளிப்புமே தெளிக்கிறதுல நல்லா வருது. ஏன் அப்படின்னா அங்க நல்லா மக்கு குப்பை நிறைந்த மண்ணு, அதுதான், வேற எதுவுமே இல்ல, மண்ணுதான் பிரதானம். அதே மாதிரி ஒரு சூழல்ல நம்மளோட மொட்டை மாடியில நம்ம உருவாக்கி இருக்கிறோம், மண்ணுல வந்து மக்கக்கூடியதெல்லாம் நிறைய கலந்திருக்கிற மண்ணா இருக்கும் பட்சத்துல வெண்டைக்காய்களை தாராளமா நம்ம அவங்க வச்சு வளர்க்கலாம். பெரிய பூச்சி தாக்குதல் வந்து இருக்காது. எப்பவுமே இன்செக்ட்ஸ் டு நாட் அட்டாக் ஹெல்த்தி பிளான்ஸ், ஆரோக்கியமா இருக்கக்கூடிய செடிகளை வந்து பூச்சிகள் வந்து தாக்குறது இல்லைங்க, வீக்கா இருக்கிறதான் தாக்கும். அப்ப இந்த வெண்டைக்காய் வளர்ப்புலையும் அப்படித்தாங்க. வெண்டைக்காய் வளர்ப்புல வீட்டு தோட்டத்துல நம்ம வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவை, ஒரு நாலு பேருக்கு தேவையா கண்டிப்பா ஒரு 10 செடியாவது வைக்கணும். வச்சாதான் தொடர்ந்து நமக்கு காய் வந்து கரைச்சுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஒரு 4 செடி 3 செடி தான் நம்ம வைக்கிறோம்னா உணவு முறைய எடுத்துக்கிறதுல வித்தியாசத்தை காமிக்கணும். எப்படின்னா ஒரு 4 செடியில ஒரு 5 வெண்டைக்காய் தான் மொத்தத்துக்கே நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இதுல 2 வெண்டைக்காய், மிச்சதுல ஒன்னு கிடைக்குது. அப்புறம் 5 வெண்டைக்காய் கிடைக்குதுன்னா 5 வெண்டைக்காயை வச்சு நம்ம பெருசா பொரியல் பண்ண முடியாது ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல. அப்போ உணவாக அதை எப்படி மாத்தி எடுத்துக்கலாம்னு யோசிச்சா வீட்டு தோட்டம் பண்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. 4 வெண்டைக்காய் 5 வெண்டைக்காய் தான் இருக்குன்னா அதை ஒண்ணு குழம்பா தயார் பண்ணி உணவுல எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வெண்டைக்காய பசுமை உணவாக எல்லாரும் எடுத்துக்கலாம். காம்புகளை கட் பண்ணிட்டு நல்லா கீச்சி போட்டு அதுல நாட்டு சர்க்கரைய போட்டுட்டு இப்படி குலுக்கி விட்டீங்கன்னா குடிக்க விட்டுட்டு அப்படியே பசுமை எடுத்து சாப்பிடலாம். தேன்ல டிப் பண்ணி சாப்பிட்ட மாதிரி சுவையா இருக்கும். 4 பேர் இருக்காங்க, 4 ஒன்னு சாப்பிட்டா ஒரு ஒரு கரண்டி ஃபுல்லா பொரியலா செஞ்சு சாப்பிடுற கிடைக்கிற சத்துக்களை விட ஒத்த வெண்டைக்காயை இப்படி சாப்பிட்டுக்கிறதுல அதிகமான சத்துக்கள் சாப்பிடுறவங்களுக்கு வந்துட்டு கிடைக்குங்க. இப்படி வந்து நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் வெண்டைக்காய்களை. ஸோ வீட்டு தோட்டம் போடுறவங்க இப்படி எடுத்துக்கலாம். பராமரிப்பு அப்படின்னு வரும் பொழுது பெருசா வெண்டைக்காயில தாக்கக்கூடிய ஒரே ஒரு மெயினான நோய் என்னன்னா எல்லோ வெயின் மொசைக் வைரஸ் தாக்குதல் மட்டும்தான் இருக்கும். பெருசா அதுதான் மெயினா வரக்கூடியது. அத வருமுன் காக்கிறது வந்த பின் காக்கிறதுன்னு ரெண்டு விதமா இருக்கு. வருமுன் காக்கணும்னா வெறும் 1 லிட்டர் தண்ணிக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை மட்டும் கலந்து வெரளி மஞ்சள் இருந்து அரைச்சு வச்சுக்கோங்க, அதுதான் சிறப்பு. பாக்கெட் மஞ்சள் தூள் எப்படி இருக்குன்னு தெரியாது, நான் அதை செஞ்சு பார்த்தது கிடையாது. அதுல கலந்துட்டு இலை மேல்பகுதி கீழ்பகுதி தண்டுக்கெல்லாம் 20 நாளைக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இந்த எல்லோ வெயின் மொசைக் வைரஸ் தாக்குதல் வரவே வராதுங்க. ஆனா இதுல ஒன்னே ஒன்னு கவனிக்கணும் நம்ம. எப்படின்னா அரும்பு எடுக்கிற ஸ்டேஜ் வரும், இந்த பூக்குற அரும்பு ஸ்டேஜ் வரும்போது மஞ்சள் தண்ணி ஸ்ப்ரேய ஸ்டாப் பண்ணிடணும். அப்பதான் அது பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல தேமூர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணினா போதும். இயற்கை முறையில இப்படி செஞ்சா போதும். ஒரு டைம் தேமூர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணிட்டாலே போதும், காய்கள் நல்லா புடிச்சு நல்லா காய்க்க ஆரம்பிக்குங்க. இது வருமுன் காக்குறதுக்கு மஞ்சத்தூள் கரைசல். ஒருவேளை கவனிக்காம விட்டு எல்லோ வெயின் மொசைக் வைரஸ் தாக்குதல் வந்துருச்சுன்னா அந்த வந்த பின் காக்குறதுக்கு கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டு 6-7 வெள்ளக்கூடு பல்லு எடுத்து கல்லுல தட்டிட்டு, மிக்சி யூஸ் பண்ண வேண்டாம், கல்லுல தட்டிட்டு அதுக்குள்ள நீங்க போட்டுட்டீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் அது 1 லிட்டர் திரவம் கிடைக்குதுன்னா 1 லிட்டருக்கு இன்னொரு 1 லிட்டர் தண்ணி அதுல கலந்துட்டு பாதிக்கப்பட்ட செடிகளுக்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த இலை மேல படுறது, இலைக்கு கீழ்பகுதி தண்டு வரும் எல்லாம் படுற மாதிரி பண்ணிட்டோம்னா ஒரு டைம் ஆரம்ப கட்டமா இருந்தால் நல்லா மாறிடும், கருமை கொடுத்து வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் முதிர்ச்சியான ஸ்டேஜ்ல தான் நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து புதுசா வர இலைகள் நல்லா வரும். ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு 1 வாரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு, அதுக்கப்புறம் 1 வாரம் விட்டு இன்னொரு ஸ்ப்ரே. 3 ஸ்ப்ரேக்கு மேல தேவையே படாது, 3 தெளிப்புக்கு மேல தேவையே படாது. பழைய இலைகள் விழுந்துட்டாலும் பழசாயி ஓண்டிலி விழுந்தாலுமே புதுசா வர்றதெல்லாம் கருமை கொடுத்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்படி இது வந்து வந்த பின் நம்ம வந்து காப்பாத்துறது இதுதான். இப்படி செஞ்சுட்டாலே போதும், வெண்டைக்காய் சிறப்பா வரும். ஏன்னா இன்ஆர்கானிக்காவோ இல்ல ஆர்கானிக்காவோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலே செடியை குடுங்கி எறியறது தவிர வேற எந்த தீர்வுமே கிடையாது. ஆனா இயற்கை முறையில இதுக்கு தீர்வு உண்டுன்னா இந்த மஞ்சத்தூள் கரைசல் தான் இதுக்கு வந்து சிறப்பான தீர்வு அமையும். பாதிப்பு ஆன செடிகளுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ண சொல்றது. ஏன் அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வீட்டு தோட்டத்துக்காரவங்களுக்கு ஒரு 10 செடி வச்சிருப்போம், அது பெரிய செலவா நமக்கு தெரியாது. 1 ஏக்கர் வெண்டைக்காய் பயிர் பண்ணினவங்களுக்கு முழுசும் ஸ்ப்ரே பண்ணும்போது மஞ்சத்தூள் மட்டும் இல்லாமல் வெள்ளப்பூண்டு செலவுகளும் நமக்கு ஆகும். ஆனா கெமிக்கல் அதை மருந்த அடிக்கிறதுக்கு இந்த செலவு பெரிய செலவு கிடையாது. இருந்தாலுமே பாதிப்பு செடிகளுக்கு மட்டும் அடிச்சாலே போதுமானது. நம்ம வந்து செலவினத்தை இதுமே குறைச்சிக்கவும் முடியுங்க.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்கம்மா. புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க அம்மா.
நேர்களே, இதுவரை வெண்டைக்காய் ரகங்களும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவு உற்பத்தியும் குறித்து திருப்பூர் மாவட்டம் நல்லூர் தமிழ்நாடு விதை சேமிப்பாளர்கள் கூட்டமைப்பு விதை தீவு திருமதி பிரியா ராஜ் நாராயணன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.